அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் கோம்பவிளை சூழியல் ஆய்வாளர் திருமதி சே சுதாமதி அவர்கள் வழங்கிய உப்பல பறவைகள் பகுதி 45 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை சிறப்பு விருந்தினரா நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம். அந்த வகையில அம்மா உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க. அம்மா,
நான் சுதாமதி, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறேன். இங்குள்ள உப்பள பறவைகள் மற்றும் வலசை வரக்கூடிய பறவைகள்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். கூடவே அந்த ஈர நிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி கல்லூரி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு போய் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவங்க கிட்ட நடத்திட்டு இருக்கிறேன். அவங்களை காடுகளுக்கு அழைச்சிட்டு போறது, குளங்களுக்கு அழைச்சிட்டு போறது, அந்த குளங்கள்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதோட தாவரங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு படிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
அம்மா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த உப்பள பறவைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இன்னைக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு புதிய, ஒரு அரிதான ஒரு வார்த்தையாக தான் நிச்சயமா அவங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புகள் குறைவு. உப்பள பறவைகள் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சில உப்பள பறவைகள்ன்றது இன்னொரு பேர் கரையோர பறவைகள். கரையோர பறவைகள் அல்லது ஷோர் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஷோர் பேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்ட கால்களா இருக்கும். அந்த கரையோரங்கள்ல இப்போ அலை கூடுதலா அந்த உவர் மண்கள்ல இருக்கும். கடற்கரை பக்கத்துல நிறைய பார்க்கலாம். நம்ம கடற்கரைகள்ல இது அதிகமா பார்க்க முடியாது, குறைவா தான் பார்க்க முடியும். மற்ற இடங்கள்ல நம்மளுக்கு வட மாநிலங்கள்ல பார்க்கலாம், லைக் இந்த ஒரிசா பாம்பே அந்த சைட்ல பார்க்கலாம். மற்ற கண்ட்ரீஸ்ல ஆஸ்திரேலியா அமெரிக்கா அந்த மாதிரி வேற நாடுகள்ல வந்து கடற்கரையோரங்கள் அது உணவு உண்பதற்காக அந்த கரையோரங்கள்ல இது கூட்டம் கூட்டமா பல லட்சங்களாட்டு பார்க்கலாம். அது என்ன செய்யணும்னாக்கி அலை வரும்போது அந்த பின்னங்காட்டு இப்படி ஓடி வந்து வரிசையா கூடி நிற்கும். அலை உள்ள போகும்போது அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் அதுல மிதந்துட்டு வர்றது அப்படி மண்ணுல ஒட்டிட்டு இருக்கும்ல, ஓடி போய் அதை கொத்தி சாப்பிடும். திரும்பவும் அலை வர நேரத்தை பின்னால போகும். அதை பாக்குறதுக்கே நல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். இந்த பறவைகள் பாத்தீங்கன்னா நம்ம இடங்கள்ல அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆக்சுவலா இது வந்து இந்த சதப்பு நிலங்கள், சதப்பு நிலங்க மட்ஃபிளாட்னு சொல்லுவாங்க. அந்த மட்ஃபிளாட் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல கிடையாது. அதனால இந்த கட்டக்கால் பறவைகள் குளங்களை தேடி போக முடியாது. அது அந்த இன்னொரு ஆல்டர்னேட் ஹேபிட்டட் ஆட்டு உப்பளங்களை அது தேர்ந்தெடுத்து உப்பளங்கள்ல வாழ்றதுனால நாங்க இங்க அத உப்பள பறவைகள்னு சொல்லுவோம்.
அம்மா, இப்ப இந்த உப்பள பறவைகள் அல்லது கரையோர பறவைகளுடைய உணவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குது? குறிப்பா அந்த உப்பள பறவைகள் அல்லது கரையோர பறவைகள் எந்த மாதிரி உணவை விரும்பி உண்ணக்கூடிய தன்மையுடையதா இருக்குதுங்க அம்மா?
இது இந்த நீர்ல வாழக்கூடிய சின்ன ஆம்பிபாட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ரால் மாதிரியே இருக்கும் சின்ன வகைகள். அதெல்லாம் ஷ்ரிம்ப் வெரைட்டிஸ், லைக் ஆர்டிமியான்னு சொல்லக்கூடிய ஒரு சிவப்பு கலர்ல ஒண்ணு இருக்கு. அது வந்து நிறைய ரால் பண்ணைகள்ல அதுக்கு இரையாவும் கொடுப்பாங்க. அது அந்த ஆர்டிமியா எங்க வாழும்னா அதிக உவர்த்தன்மை உள்ள நீர்ல தான் வாழும், கடல்ல வாழாது, உப்பளங்கள்ல தான் அது வாழும். அந்த சிவப்பு கலர்ல இருக்கும் அந்த ஆர்டிமியாவை இதை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது கூடவே இந்த ஆம்பிபாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு எல்லா கடற்கரையிலையும் பார்க்கலாம். அந்த பாசிகளுக்கு இடையில சின்ன சின்ன இந்த ரால் மாதிரியே சின்னதா இருக்கும். இதவெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது மாதிரி ஆயிஸ்டர் கேச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு கரையோர பறவை அந்த சிப்பிகளை உடைச்சி சிப்பிகள் உள்ளால இருக்கக்கூடிய அந்த சதையை எடுத்து சாப்பிடும். அது மாதிரி சின்ன சிப்பி மீன்களையும் சின்ன மீன்களையும் கூட இந்த பறவைகள் எல்லாம் உண்ணும். அதுக்கு ஏத்தாப்புல அதுக்கு அலகுகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த பறவைகள்ல நிறைய வகைகள் உண்டு. அதுல பிளாவோஸ், சாண்ட் பைப்பர், அது மாதிரி ஜக்கானாஸ், இப்படி நிறைய வகைகள் உண்டு. அந்த பிளாவர் பாத்தீங்கன்னாக்கி அழகு வந்து கட்ட அழகா இருக்கும். அதுக்கு கண்ணு வந்து பெருசா இருக்கும். அப்ப கண்ணு பெருசா இருக்கும்போது அதால இறைய கண்ணாலே தேடி அப்படி கொத்தி சாப்பிடும். இதே இது சாண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா கண்ணு சின்னதா இருக்கும், அழகு நீளமா இருக்கும். அப்ப அதால வந்து அந்த இறைய பார்க்க முடியாது. இறைனா ரொம்ப ஆழத்துல இருக்காது. இதுக்கெல்லாம் கட்ட காலனால உப்பளங்கள்ல இல்ல கரையோரங்கள்ல கட்ட தண்ணி அளவு குறைவான இடங்கள்ல தான் இது இறை தேடும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சின்ன கண்ணை வச்சுட்டு இறை தேட முடியாததுனால அந்த அழகை வச்சு இப்படி கிண்டும், ப்ரோப் பண்ணும், பண்ணி கிண்டி கிண்டி அந்த உணவு அது அது தட்டுப்படம் இல்ல உணவுக்கு சாப்பிடும்.
ஆமா, இந்த உப்பள பறவைகள் அல்லது கரையோர பறவைகள்ல என்னென்ன வகை இனங்கள் இருக்கு, அது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்குமா அல்லது ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்ட ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டதா இருக்குமா?
உப்பள பறவைகள்ல நிறைய விதங்கள் இருக்குது. அதுல இது எல்லாமே சராட்ரி ஃபார்ம்ஸ் என்னொன்னு ஸ்கோலோபாசிடே என்ன கூடிய ஆர்டர் கீழ வரக்கூடிய பறவை இனங்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல நம்ம ஜக்கானாஸ் வந்து மோஸ்ட்லி குளங்கள்ல தான் இருக்கும். குளங்கள்ல ஆத்து மயில்னு சொல்லுவாங்க. அந்த அதுவும் ஒரு கரையோர பறவை தான். இந்த தாமரை இலைகளுக்கு மேல அது நடந்து அந்த சின்ன இறைகளை கொத்தி சாப்பிடறத நீங்க பாக்கலாம். இந்த அதுல ரெண்டு ஜக்கானா இருக்குது, பிரான்ஸ் விங்ட் ஜக்கானா, ஃபெசன்டைல் ஜக்கானா அப்படின்னு ரெண்டு ஜக்கானா இருக்குது. அந்த இது மாதிரி இது வந்து நன்னீர்ல வாழக்கூடியது. உப்பளத்துல ஆறு கடற்கரையோரங்கள்ல இல்லைன்னா இந்த மாதிரி மட் பிளாட்ஸ்ல சதப்பு நிலங்கள்ல வாழக்கூடியதுல பாத்தீங்கன்னா அவோசெட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த அவோசெட் பாத்தீங்கன்னா அழகு மேல நோக்கி தூக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஆயிஸ்டர் கேச்சருக்கு வந்து அந்த சிப்பிய உடைச்சு சாப்பிட்றதுக்கு ஏத்தாப்புல அதுக்கு அழகுகள் இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்னைப்னு ஒன்று இருக்கும். ஸ்னைப் வந்து நீள பீக் இருக்கும், ஸ்னைப். அது இது மாதிரி சாண்ட் பைப்பர்ஸ், இந்த பிளாவர்ஸ், இப்படி நிறைய வகைகள் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்திலே நீங்க பாத்தீங்கன்னா 50 வகைக்கு மேல இருக்குது. இந்தியால பாத்தீங்கன்னாக்கி கிட்டத்தட்ட 80 வகைக்கு மேல இந்த பறவைகளை நம்ம பார்க்கலாம், கரையோர பறவைகளை.
பொதுவான எல்லா பறவைகளுடைய ஒரு தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா வலசை புகக்கூடிய தன்மை கொண்டது. வலசை அப்படிங்கிறப்ப நம்ம இந்தியாவுலயே பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமா பல்வேறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரிய பறவைகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்தியாவுக்கு வரும். குறிப்பா வேடந்தாங்கல் மாதிரியான பறவைகள் சரணாலயத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அரிதான பறவைகள் வலசை போறத நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில இந்த கரையோர பறவைகள் அல்லது உப்பள பறவைகள்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பறவைகள் வலசை போகும் தன்மை கொண்டதாங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
கண்டிப்பா, அந்த பறவைகள் எல்லாம் வலசை வரக்கூடிய பறவைகள். இங்க நம்ம நாட்டிலே உள்ள பறவைகள் கிடையாது. இது இந்த கடும் குளிர் நேரத்துல இந்த பறவைகள் எல்லாம் வாழக்கூடியது சைபீரியா, ஆர்டிக் ரீஜியன், ரஷ்யாக்கு மேல இங்கதான் இந்த பறவைகள் எல்லாம் வாழுது. அங்க பாத்தீங்கன்னா அந்த கடும் குளிர் விண்டர் சீசன்ல எல்லா இடமுமே பனியா மூடிடும். அப்படி பனியாகும் போது அதுகளுக்கு தேவையான உணவு கிடைக்காது. எல்லாமே பனியானதுனால அந்த உணவு இல்லாதப்ப கண்டிப்பா அத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பா வலசை போயே ஆகணும். அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் அது பிரிஞ்சு போகும். அப்படி போகும்போதுதான் இந்தியாவுக்கும் வருது. இந்தியாலையும் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அதுக்குன்னு சில ஏரியாஸ் வச்சிருக்கோம். அதெல்லாம் அதை பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஓவர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாப் ஓவர் சைட்னாக்கி அப்படி பறந்து வரும் அங்க இருந்து. அதுக்கு பறக்கிறதுக்கு முன்னாலேயே அது என்ன செய்யணும், அதுக்கு உணவை நம்ம இந்த நாள்ல நம்ம கிளம்ப போறோம் அப்படின்னு அதுக்கு தெரியும் போது அதுக்கு உணவை வந்து நிறைய ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி சேமிச்சு வச்சுக்கோம். அந்த ஃபேட்டை பறக்கும் கடல் தாண்டி 1000 miles தூரம் அது பறந்து வரும்போது அந்த கொழுப்ப வந்து அது சக்தியாட்டு எரிச்சு அந்த சக்தியோட அது பறக்கும். அது நமக்கு நீங்க பறக்கிறதெல்லாம் கண்ணெல்லாம் பார்க்கவே முடியாது, ரொம்ப ஹைட்லதான் அது பறந்து வரும். அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும் போது அதுக்கு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு போற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி பத்தல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது இந்த இடங்கள் எல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். இந்த இடத்துல இப்ப காஷ்மீர்ல இந்த இடம் இருக்குது, அங்க வந்து நம்மளுக்கு உணவு கிடைக்கும், அங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி அந்த மாதிரி இறங்கும். இறங்கி அடுத்து கிளம்ப ஆரம்பிக்கும். சில பறவைகள் இல்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சதுன்னா டைரக்டா அங்கிருந்தே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வந்ததும் உண்டு. அது மாதிரி சென்னையில பள்ளிக்கரணை, இங்க இந்த வேதாரண்யத்துல, வேதாரண்யத்துல பெரிய உப்பளம் இருக்குது, அந்த உப்பளங்கள்ல நிறைஞ்சு பல லட்சம் பறவைகள் அதிகமாட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டுல வேதாரண்யத்துல பார்க்கலாம். அவ்வளவு கோடியக்கரைன்னு சொல்லக்கூடிய இடத்துல பல லட்சம் பறவைகள் நம்ம பார்க்க முடியும். இது ஒவ்வொரு வருஷமும் இதே வின்டர் சீசன்ல அது மைக்ரேட் ஆகி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் கிளம்பி வரும். அது வரத வந்து நம்ம காலில் வளையம் மாட்டி கண்டுபிடிப்பாங்க.
கரையோர பறவைகள் அல்லது உப்பள பறவைகள்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பறவைகள் மற்ற பொதுவான பறவைகளிலிருந்து எப்படி வேறுபடுது? அதுக்குன்னு சிறப்பு குணாதிசயங்கள் ஏதாவது இருக்குதாங்கம்மா?
மற்ற பறவைகள் வந்து நம்மளுக்கு நீண்ட கால்களா இருக்கும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கி இங்க பெலிக்கன் சொல்லக்கூடிய கூலக்கடா, பூநாராயணன் சொல்லக்கூடிய ஃப்ளம்மிங்கோ, ஃப்ளம்மிங்கோவும் வந்து நம்மளுக்கு வலசை வரக்கூடிய பறவை தான். அந்த ஃப்ளம்மிங்கோவை நீங்க இப்ப எல்லா இடமுமே நம்ம இந்த உப்பளங்கள்ல எல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். முன்னாலெல்லாம் ஃப்ளமிங்கோவை படத்துலயும் இல்ல நோட் புக்ல பின்னால அட்டையிலயும் தான் பார்த்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த உப்பளங்கள்ல அது மாதிரி இந்த மட் ஃபிளாட்ல எல்லாம் நம்ம ஃப்ளமிங்கோ பார்க்க முடியும். அது வந்து இங்க வந்து குஜராத்ல நம்மளுக்கு இங்க ப்ரீடிங் பண்ணுது இந்த பறவைகள். அது மாதிரி ஈரான்ல இருந்து நம்மளுக்கு நிறைய வருது இங்க இந்த பறவை. இது எல்லாம் நெட்ட கால்களா இருக்கும். அந்த இதோட ஏன் இது இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் இது நிக்குதுன்னா இதோட உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு காரணம். இந்த ஃப்ளமிங்கோட உணவு பாத்தீங்கன்னாக்கி கூடுதலும் இந்த உப்பளங்கள் இந்த மட் ஃபிளாட்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை சார்ந்தே இருக்கும். அதனாலதான் அது கூடுதலும் இந்த இடங்கள்ல பார்க்க முடியுது. அது மாதிரி மற்ற பறவைகளை பாத்தீங்கன்னா இப்போ பெயிண்டர் ஸ்டாக் இருக்குது. இந்த பெயிண்டர் ஸ்டாக் வந்து செங்கால் நாரைகள் இது மாதிரி உள்ள பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொக்கு வகைகள். கொக்குலயே நம்மளுக்கு 5 வகை கொக்குகள் இருக்குது, வெள்ளையா இருக்கிறது. அதுலயும் கால்கள் கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். காலோட சைஸ், அதோட உடம்போட சைஸ், கழுத்தோட சைஸ், அலகோட கலர் சைஸ், இதை வச்சு நம்ம இது என்ன என்ன பறவை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீண்ட கால்களா இருக்கும். மற்றபடி உணவும் இதெல்லாம் மீன்களை பிடிச்சு சாப்பிடக்கூடியதா இருக்கும். உணவு பழக்கமும் வித்தியாசமா இருக்கும். இந்த பறவைகள் எல்லாம் நம்ம நாட்டிலேயே ஒரு லோக்கல் மைக்ரேஷன் தான் இருக்குது. ஆனா இந்த கரையோர பறவைகள் நம்ம பேசப்படுறது அங்கிருந்து இங்க வந்து மைக்ரேட் ஆகி இங்க வந்து இறை தேடி திரும்ப அந்த ஏப்ரல் மார்ச் மிட் மார்ச் ஏப்ரல்ல வந்து திரும்ப கிளம்பிரும் அவங்க ஊருக்கு. அங்க போய் ஜூன்ல அது வந்து இனப்பெருக்கம் செய்யும். இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு அங்க குஞ்சுகளை வளர்த்துட்டு அந்த குஞ்சுகளோட சேர்ந்து திரும்ப வந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அங்க வந்து தங்க முடியாது. அந்த அடுத்த வின்டர் வர்றதுக்குள்ள அந்த குஞ்சுகளும் வளர்ந்து அந்த 1 இயர் கூட இருக்காத பறவைகள் அங்கிருந்து திரும்ப பழையபடி வலசை வர ஆரம்பிச்சிருது. அங்க வந்து அது உணவு பழக்க வழக்கங்களை பழையபடி இங்க இருக்கக்கூடிய உணவுகளை அது இறை தேடி திரும்பவும் கொஞ்சம் வளர்ந்து அதுக்கு அந்த இனப்பெருக்க டைம் எல்லாம் இங்கே தொடங்கிரும். தொடங்கிக்கிட்டு அதுக்கு அது எப்படி நம்ம பார்க்கலாம்னா அதோட ரெக்கைகள்ல வரக்கூடிய அந்த அந்த ஃபெதர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இறகு முடிகள் எல்லாம் கலர் வந்து கலர் பேட்டர்ன் வந்து வித்தியாசமா வரும். நார்மலா இருக்கதை விடவும் அந்த கலர் பேட்டர்ன் கொஞ்சம் ஷைனிங்கா நல்ல கலர்ஃபுல்லா ஆகும். அப்ப நம்ம அதை பார்த்தாலே இதெல்லாம் ப்ரீடிங் பிளூமேஜ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அது மாதிரி இந்த பறவைகள் எல்லாம் இந்த இறையுண்டு அதுக்கு வளர்ச்சிகளை இங்கே நம்ம எடுத்துக்கிட்டு திரும்ப போகும்போது நிறைய ஃபேட்டாட்ட அதை கன்வெர்ட் பண்ணி திரும்ப இங்க இருந்து பறக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த பறவைகள் வந்து நம்மளுக்கு இங்க வர நேரத்துல இந்த இனப்பெருக்கம் லைக் அந்த ஆண் பெண் சேர்க்கையும் கூட இங்கே அது நடத்திக்கும். முட்டையிடுறதுக்கு தான் அங்க போகும். இந்த பறவைகள் நம்ம இடங்கள்ல முட்டையிடுறது கிடையாது. சில பறவை தன்னால போக முடியாது எல்லாம் அதுக்கு எனர்ஜி இல்லை, சக்தி இல்லை, அதுக்கு இன்னும் ஏதாவது உடல் அதுக்கே தெரியும் நம்மளுக்கு இதுக்கு மேலே போறதுக்குள்ள சக்தி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அது அங்கேயே தங்கிக்கும். அந்த மாதிரி பறவைகள்ல ஒரு ரெண்டு என்ன பறவை நம்மளுக்கு கன்னியாகுமரியில முட்டையிடுது. அதுல அந்த கென்டிஷ் பிளவர்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை, சின்ன பறவை என்னந்தா, அது வந்து பாத்தீங்கன்னா அங்க போறது போயிடும், ஏதாவது ஒரு நாலஞ்சு பறவைகள் இங்கே தங்கி, ஒரு பதினஞ்சு போல பறவைகள் இங்கே தங்கிக்கும். தங்கி அந்த பறவைகள்ல ஏதாவது ஒரு நாலஞ்சு வந்து முட்டையிடுறதா நம்ம பார்க்க முடியும். இந்த பறவைகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்க ஏதேசம் ஒரே கலர் மாதிரி தான் இருக்கும். நீங்க நியூ பேர்ட் வாட்சர்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதுக்கு கலர், அதுக்கு சைஸ், அதுக்கு கால் அளவு, அதுக்கு சிலதுக்கு வந்து கண்ணை சுத்தி ஒரு வெள்ளை வளையம் இருக்கும், சிலது மூக்குல இருந்தே ஒரு கோடு கண் வரைக்கும் நீண்டு இருக்கும், இல்ல கழுத்தை சுத்தி வளையம் இருக்கும், இல்ல ரெக்கையில ஒரு கருப்பு இருக்கும். ஆனா உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு கலர்ல தான் எல்லாத்துக்கும் ஏதேசம் இருக்கும். அதனால சடனா நம்ம ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். ஆனா நாள் போக போக அது நம்ம அது பழகும் போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு பறவையோட வித்தியாசத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
இந்த உப்பள பறவைகள் அல்லது கரையோர பறவைகள் சொல்லப்படக்கூடிய பறவைகளுடைய ஆண் பாலின பறவைகள் பெண் பாலின பறவைகள் இரண்டுக்கும் என்ன வேறுபாடு, இரண்டுக்குமான குணாதிசயங்கள், இதை பார்க்கும் போதே இது ஆணா பெண்ணா அப்படின்னு பாலினத்தினுடைய அடிப்படையில நம்ம வகைகளை பிரிச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நம்ம வந்து சாதாரண நேரத்துல அந்த ரெண்டையும் நம்ம பெருசா வகைப்படுத்திட முடியாது. ஆனா அந்த ப்ரீடிங் டைம்ல அந்த ரெக்கைகளோட அது அதுக்கு மேல இருக்கக்கூடிய முடிகளோட கலர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம வந்து இது மேல் அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சாதாரணமா இருக்கும்போது ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா வாழக்கூடியது, அதுலயும் அந்த கண்டுபிடிக்கிறது ஒண்ணு கஷ்டமா இருந்தாலும் தனியாவே நின்னாலும் இந்த ரெக்கைகளோட கலர் பேட்டர்ன் அதுவும் ப்ரீடிங் சீசன்ல தான் நம்ம அதை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஆமா, இந்த சொல்லக்கூடிய உப்பள பறவைகள் அல்லது கரையோர பறவைகளுடைய பொதுவான வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது, இது எத்தனை வருடங்கள் உயிர் வாழக்கூடியதா இருக்குதுமா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இது அதிகபட்சமா ஒவ்வொரு ஸ்பீஷிஸ பொறுத்தது 15-20 வருடங்களுக்குள்ளாலதான் இருக்கும் இந்த பறவைகள். அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றம் இந்த இதனால நிறைய வந்து இந்த பறவைகள் அழிஞ்சிட்டு வருது. அந்த அதோட வாழ்நாள் ஒரு சைட்ல இருந்தாலும் ஒவ்வொரு பறவைக்கும் அது வித்தியாசப்படும், ஒவ்வொரு பறவை இனத்துக்கும் அது வித்தியாசப்படும். அந்த காலநிலை மாற்றம் ஒரு முக்கிய காரணம். இப்ப ஒரு நான் சொன்னல இந்த ஸ்டாப் ஓவர் சைட் ஆர் ஸ்டேஜிங் சைட்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடங்கள்லயும் இப்படி பறந்து வரும்போது அதுக்கு இடங்கள்ல அது இறங்கி அது உணவு எடுத்துக்கிட்டு திரும்ப கிளம்பும். அது இங்க இருந்து ஸ்ரீலங்காக்கு கன்னியாகுமரி வந்துட்டு அது அப்படி ஸ்ரீலங்கா போய் சில பறவைகள் அப்படி ஆஸ்திரேலியா வரைக்கும் போறது உண்டு. இங்க இருந்து ஒரு வளை வளைஞ்சு அப்படி போகும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல அது வந்து தங்கக்கூடிய இடம் வந்து நம்மளோட ஆக்கிரமிப்பினாலேயோ இல்ல காலநிலை மாற்றத்தினாலேயோ அது அழிஞ்சு போச்சுன்னு வைங்களா, அது வர வழியில அந்த இங்க இறங்கலாம், நம்ம இந்த இடத்துல இறை தேடிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இங்க வந்து இறங்குறதுக்கு இடம் இல்லாததுனால அது அதுக்கு எனர்ஜி சக்தி கிடைக்காம அது போற வழியில விழுந்து இறந்து போகக்கூடியதும் நிறைய இருக்குது. அது மாதிரி இதுக்கு இதோட வாழ்நாள் இதனால கம்மியாயிட்டு போகுது. அது இன்னும் பாத்தீங்கன்னாக்கே இந்த இதெல்லாம் நிறைய பறவைகள் இதெல்லாம் அழிந்து வரக்கூடிய இனமாவே இருக்குது. இந்த பறவைகள் இந்த பறவைகளோட இடங்கள் ஒரு காரணம். இன்னொன்னு இப்ப முட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அது உணவுல நிறைய பெஸ்டிசைட் எல்லாம் நிறைய நம்ம நீர்ல கலக்குறதுனால இப்ப பிளாஸ்டிக் பொல்யூஷன் இதெல்லாம் நிறைய சொல்றோம், இதெல்லாம் கலக்குறதுனால இந்த விஷ டாக்ஸிக் எலமெண்ட்ஸ்னால அதோட அந்த உணவுலயும் அது உணவு சங்கிலினாலையும் இந்த பறவைகள் பாதிக்கப்பட்டு இந்த முட்டைகள் வந்து ரொம்ப பிரிட்டில்லா தொட்டாலே உடையக்கூடிய அளவுக்கு அந்த ஷெல் சைஸ் எல்லாம் கம்மியாகி இப்படி போறதுனால அதுல இருந்து வரக்கூடிய குஞ்சிகள் அதுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாகி அதோட வாழ்நாள்களும் கம்மியாக கூடிய சூழ்நிலை இப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதனால இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஆண்டுகள் இவ்வளவுன்னு இருந்தாலும் இப்போ உள்ள காலநிலை மாற்றம் நம்ம செய்யக்கூடிய மனிதர்களின் செயல்களால வரக்கூடிய இந்த மாதிரி பொல்யூஷன்னால டாக்ஸிக் எலமெண்ட்னால வரக்கூடிய மாற்றத்தினால இந்த கால அளவு கூட குறைஞ்சிட்டு வருது.
ஆமா, இந்த உப்பள பறவைகள் அல்லது கரையோர பறவைகள் இரவு நேரங்கள்லயும் வளசை போகக்கூடிய தன்மை உடையதா, இரவு நேரங்கள்ல எப்படி பாதுகாப்பா ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் பகல் நேரத்துல எதை தேடுது, அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல தன்னுடைய அமைவிடத்தை எப்படி அமைச்சுக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
பறவைகள் வந்து வலசை போகும்போது கூடுதலும் இரவு நேரத்தை தான் அது தேர்ந்தெடுக்கும். என்ன சாயங்கால நேரத்தை தான் அது கிளம்ப ஆரம்பிக்கும், இந்த சூரிய ஒளி கொஞ்சம் மங்குற நேரத்துல. அப்பதான் அந்த சூரியனோட தாக்கத்துல இருந்து அதை தற்காத்து கொள்றதுக்காக அப்ப போகும்போது எங்கேயுமே அது தங்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரேடியா பறந்து வரக்கூடிய பறவை இருக்குது, அதுல பார்டெய்ல்டு காட்விட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை 13,500 கிலோமீட்டர் ஒரே ஸ்பெல்ல பறந்து லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுலே அதிகபட்ச மாட்டு பறந்த பறவை இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கார்டு அது வச்சிருக்குது. இந்த பறவை பசிபிக் கடலை கடந்து போயிருக்குது. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது மாதிரி பறந்து போகும்போது சூரிய ஒளியில இருந்து தற்காத்துக்கிறதுக்காக அந்த எனர்ஜியை சேவ் பண்றதுக்காக அது என்ன செய்யணும், ஒரு வி ஷேப், நம்ம பறவைகள் பறக்கிறத பார்க்கலாம், ஒரு வி ஷேப் பேட்டர்னா அது அமைச்சுக்கும். இது மாதிரி பல பேட்டர்ன் அமைச்சு அந்த பேட்டர்ன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல உள்ள ரெக்கையை அடிச்சா போதும், இன்னும் ஒரு சைட்ல உள்ள ரெக்கைக்கு வந்து பக்கத்து பறவை அடிக்கிற போது உள்ள அந்த எனர்ஜி அதுக்கு கிடைக்கும் போது அது கொஞ்சம் மெதுவா அசைச்சுக்கும், அப்ப அந்த எனர்ஜி அதுக்கு சேவ் ஆகும். இது மாதிரி இது ஒரே பறவை முன் வீஷேப் வரும்போது முன்னால போகாது, அது டேர்ன் எடுத்துக்கும். இது முதல்ல ஒரு பறவை போச்சுன்னா அடுத்தல இன்னொரு பறவை ஷிஃப்ட் மாதிரி அடுத்து போகும். அப்படி அதுகளுக்குள்ளாலே ஒரு ஒற்றுமையோட கூட்டாக சேர்ந்துதான் பயணத்தை மேற்கொள்ளும். அதனால அதுகளுக்குள்ள பிரச்சனையும் வராது, கொஞ்சம் இது மாதிரி எனர்ஜியும் சேவ் பண்ணிட்டே போகலாம். நான் ஸ்டாப்பா போகக்கூடிய பறவைகளும் நிறைய இருக்குது.
ஆமா, இந்த உப்பள பறவைகள் அப்படின்னு சொல்றப்ப உப்பள பறவைகளுக்குன்னு சிறப்பியல்புகள் வந்து நிறைய சொன்னீங்க. அதனுடைய வண்ணங்கள் பொதுவா அந்த உப்பள பறவைகள் என்னென்ன வண்ணங்கள்ல பொதுவா நம்ம பார்வைக்கு காணப்படுது, என்னென்ன வண்ணங்கள்ல நம்ம பொதுமக்களுக்கு இந்த அறிவியல்ல இந்த உப்பள பறவைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்குமா?
பொதுவா உப்பள பறவைகள்னு சொல்லும் போது நிறைய பறவை இனங்கள் உப்பளத்துல இருக்குது. நம்ம இப்ப ஸ்பெசிபிக்கா நம்ம பார்த்தது கரையோர பறவைகளை பார்த்தோம், அந்த ஷார்ட் லெக் பறவைகளை. இந்த உப்பளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வகையான கொக்கு இனங்கள் இருக்குது. இந்த பெலிக்கன், கூலக்கடான்னு சொல்லக்கூடிய பெலிக்கன், இந்த ஸ்டார்க், ஸ்டார்க்ல பெயிண்டர் ஸ்டார்க், ஓப்பன் பில் ஸ்டார்க், நத்தை குத்தி நாரை, அதுக்கு வாய் பிளந்தே இருக்கும், அது நத்தைகளை சாப்பிடக்கூடியது. ஒவ்வொன்னோட உணவு பழக்க வழக்கம் வித்தியாசப்படும். அப்ப அது மாதிரி ஐபிஸ் இன்னி சொல்லக்கூடிய அருவா மூக்கன், மூன்று வகையான அருவா மூக்கன் இருக்குது, அது உப்பளங்கள்ல இருக்குது. அதுல ஒரு வகை வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் தரிசு நிலமான இடங்கள்ல தான் அது உணவு கொள்ளும் உட்கொள்ளும். அது பேரு வந்து ரெட்நேப்டு ஐபிஸ் சொல்லுவாங்க. தலையில ஒரு கருப்பு கலர்ல இருக்கும், அதுக்கு அழகு வந்து அருவா மாதிரி பெருச வளைஞ்சு இருக்கும், தலையில ஒரு சிவப்பு கொண்ட பூ வச்சது மாதிரி இருக்கும். என்ன ஒண்ணு கிளாசி ஐபிஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்ல பளபளப்பா ஷைனிங்கா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயல்கள்ல போய் அது இறை தேடும். ஒரே 5,000 பறவைகள் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம பார்க்கலாம். அது அந்த பறவைகள் பாத்தீங்கன்னா அடையிறதுக்காக அதுக்கு ரூஸ்டிங் சைட்டாட்டு தான் இந்த உப்பளங்களை அது தேர்ந்தெடுக்குது. மற்றபடி உணவு உட்கொள்றதுக்காக அது என்ன செய்யறோம்னாக்கி வயல்களுக்கு போயிடும். வயல்கள்ல போய் இறை தேடி அந்த புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் அதை சாப்பிட்டு, இதெல்லாம் உண்மையாவே இத்தனை பறவைகளும் விவசாயிகளின் நண்பனே சொல்லலாம். பூச்சி இனங்கள், தீமை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள், புழுக்கள் இதெல்லாம் இதை சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அந்த விவசாய நிலத்தை நல்லா கிளறி கொடுக்கும். அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது பாத்தீங்கன்னாக்கி இந்த கரண்டி வாயன். கரண்டி வாயன் வந்து இன்னைக்கு அழிந்து வரக்கூடிய பறவை இனத்துல ஒண்ணு. அதுக்கு அழகு வந்து பாத்தீங்கன்னா கரண்டி மாதிரியே இருக்கும். அது இந்த தொழிக்குள்ள போய் வயல்கள்லயும் சரி உப்பளத்திலையும் சரி அது உணவு உண்ணும் போது இப்படி தொழில்களுக்குள்ள போய் இப்படி அழகு வச்சு இப்படி கிண்டிட்டே இருக்கும். அப்ப அந்த மண்ணு வந்து நம்மளுக்கு கிளறுபடும். அது ஏன் கிண்டதுன்னா அந்த கீழே ஒளிஞ்சி இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள் மேல வரட்டும், அதை பிடிச்சு சாப்பிடலாங்கிறதுக்காக அதோட இறையா அது மாதிரி அது உட்கொள்ளும். இது மாதிரி இந்த அருவாமுக்கன்ல என்ன ஒண்ணு, பிளாக் ஹெட்டட் ஐபிஸ்ன்னு சொல்லுவாங்க, தலை மற்றும் அலகு வந்து கருப்பா இருக்கும், உடல் வெள்ளையா இருக்கும். அதுவும் அழிந்து வரக்கூடிய ஒரு பறவை இனத்துல உள்ளதுதான். அந்த பறவையும் பாத்தீங்கன்னா உப்பளங்கள்லயும் அது இறை தேடும், வயல்வெளிகள்லயும் நீங்க எப்பவுமே பார்க்கலாம். எந்த வயல்வெளிகள்ல போனாலும் இந்த பறவை இனங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். நம்ம அது அத்தனையும் விவசாயிகளுக்கு நண்பனாவே இருக்குது. ஆனா நம்ம விவசாயிகள் நிறைய நேரங்கள்ல அதை தப்பாட்ட இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு என்ன செய்திடறாங்கன்னா நிறைய விஷங்கள் வச்சிடறாங்க. அது வந்து நம்ம வயலை தாக்குது அப்படிங்கிற பேர்ல நடவு நட்ட உடனே ஒரே டைம்ல வந்து இறங்கும் போது சில செடிகள் வந்து சரிஞ்சிரும். அது அதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு செய்திடறாங்க. அது மாதிரி இந்த பூச்சி கொல்லிகள் பயன்படுத்துறதுனாலயும் அந்த பூச்சிகளை சாப்பிட்டு அப்படி நிறைய பறவைகள் சாகிறதே நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த பறவைகள் எல்லாம் கண்டிப்பா காப்பாற்றப்படணும்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது.
இன்றைய சூழல்ல இந்த உப்பள பறவைகள் அல்லது கரையோர பறவைகள் தங்களுடைய வாழ்க்கைய பிற உயிரினங்களிலிருந்து காப்பாத்திக்க எப்படிப்பட்ட ஒரு சிக்கல்களை அல்லது சவால்களை இந்த இயற்கையில எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல அது இருக்குதுங்கம்மா?
இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் எல்லாமே அதோட வாழ்விடங்களை இன்னைக்கு இழந்துட்டே இருக்குது. நம்ம நீங்க எங்க பார்த்தாலும் வயல்களை அன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வயல்கள் எல்லாம் சுருங்கிட்டே போயிடுச்சு. குமரி மாவட்டத்தை எடுத்துக்க, குளங்களின் மாவட்டம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு குளங்கள் எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகளா இருந்தது. இன்னைக்கு குமரி மாவட்டமா எடுத்தாலும் சரிதான், மற்ற மாவட்டங்கள் ஓவராலாவே நம்ம நீர்நிலைகள் அத்தனையும் இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருது. அப்ப இது மாதிரி அழிவை சந்திக்கும் போது இந்த பறவைகள் அது வாழக்கூடிய இடங்கள் அது எதை எந்த மாதிரி இடத்த அது வாழ்விடமா சூஸ் பண்ணோம்னா எங்க அதுக்கு இற கிடைக்குதோ அந்த அதுக்கு ஏத்தாப்புல உள்ள இற கிடைக்குதோ அதுதான் அது வாழ்விடமா சூஸ் பண்ணும். அந்த அப்படி வாழும் போதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்க வந்து இறை தேடிட்டு மரங்கள்ல போய் தங்கதுக்கெல்லாம் போகாது இந்த பறவைகள். அது பக்கத்திலேயே அந்த உப்பளங்களுக்கு அந்த முக்கியத்துவம் என்னன்னா உப்பளங்கள்ல அந்த பாத்திகள் மாதிரி போட்டுட்டு பந்து வச்சிருப்பாங்கல்ல, அதுல போய் தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காந்துக்கும். உணவு இருந்த போது உள்ளால தண்ணிக்குள்ளால இறங்கிக்கும். அந்த உப்பளங்கள்ல அது ஒரு ஸ்பெஷல் இது. இதுகளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள இடம் நிறைய கிடைக்குது. இந்த பறவை அதுக்காக பறந்து இன்னொரு மரத்தை தேடி போகாது. ஆனா கொக்கு இனங்கள் பாத்தீங்கன்னா மரத்துல போய் அடையறதுக்கெல்லாம் போய் மரத்துல போய் அடைஞ்சிட்டு திரும்ப இறை தேடுறதுக்கு நம்ம வயல்வெளிகள் எல்லாம் வரும். இந்த பறவைகள் எல்லாம் அதோட மொத்த வாழ்வாதாரமாவே இந்த மாதிரி ஈர நிலங்களையும் குளங்களையும் இந்த மாதிரி சதுப்பு நிலங்களையும் உப்பளங்களையும் நம்பிதான் இருக்குது. இன்னைக்கு அத்தனை நீர்நிலைகளை அழியும் போது இதோ இதுக்கு பெரிய சவாலா இருக்குது. நாளைக்கு இந்த உயிரினங்கள் வாழ முடியுமான்னு கூடிய கேள்விக்குறியில இருக்குது. நாம ஒண்ணு நினைச்சுக்கணும், ஒரு பறவை இனமோ எந்த இனமா சரிதான் அதுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் போது அது வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பூமியில இருக்கும் போது அது மனித இனத்துக்கும் பெரிய அச்சுறுத்தலா இருக்குங்கிறத நம்ம மக்கள் அத உணர்றது இல்ல. ஒரு உயிரினம் அதாலே இந்த பூமியில வாழ முடியல அப்படின்னும் போது எப்படி மனுஷனால வாழ முடியும்? அது மனுஷனுக்கே கேள்விக்குறி. ஆனா நாம அதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. யாரு எப்படி போனா என்ன நான் மட்டும் வாழணும் அப்படின்னு மனநிலையில மனிதன் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை மாறணும். ஏன்னா எல்லா உயிரினமும் வாழ்ந்தாதான் மனுஷனும் வாழ முடியும். ஏன்னா இந்த பறவைகள் இல்லைன்னு வைங்களேன் மனித குலத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல், வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை வரும். பறவைகள் நிறைய வந்து விவசாயிகளின் நண்பனாவே இருக்குது. அப்ப இந்த பறவைகள் இல்லாத உலகம் வந்து மனிதால கண்டிப்பா வாழவே முடியாது அப்படின்னு கூடிய நிலையிலதான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். வலசை வரக்கூடிய பறவைகள்ல இந்த மாதிரி ஈரநிலை பறவைகள் கரையோர பறவைகள் மட்டும் இல்லாம காடுகளுக்கும் வலசை வரக்கூடிய பறவைகள் நிறைய இருக்குது. அதுவும் சம்மர் சீசன்ல நிறைய பறவைகள் வலசை வரும். நம்ம இங்க உள்ள காடுகள்லயும் பார்க்க முடியும். நம்ம இந்த கரையோர பறவைகள் பாத்தீங்கன்னா இந்த கரையோரங்கள் இல்லைன்னா உப்பளங்கள் இந்த ஈர நிலங்கள் அழிய அழிய மனித குலத்துக்கே அச்சுறுத்தல்ங்கிறத நாம கருத்தில் கொண்டு அத்தனை நிலங்களையும் வரக்கூடிய அத்தனை நிலங்களையும் நாம பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம அத்தனை பேரும் வளர்த்துக்கணும்.
அம்மா, இது வரைக்கும் உப்பள பறவைகள் அல்லது உப்பள பறவைகள் என அழைக்கப்படக்கூடிய கரையோர பறவைகளுடைய வாழ்விடம், அதனுடைய அமைவிடம், அதனுடைய வாழ்வியல் முறைகள், உடல் அமைப்பு, அதனுடைய தன்மை, சிறப்பியல்புகள் அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோமா.
நன்றி சார்.
நேயர்களே, இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் கோம்பவிளை சூழியல் ஆய்வாளர் திருமதி சே சுதாமதி அவர்கள் வழங்கிய உப்பள பறவைகள் குறித்து கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.